சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 64 அத்தியாயம். லட்சிய சிலையும் கப்பலின் திசையும். மரக்களத்தின் பக்க பகுதிகளின் ஓரமாக செருக பெற்றிருந்த பந்தங்கள் சுற்றிலும் உள்ள நீர்பரப்பில் சுமார் 2.5 தூரத்திற்கு வீசிய வெளிச்சத்தையும், விண்மீன்கள் கடல் முழுவதுமே தெளித்துவிட்ட சொற்ப ஒளியையும் தவிர வேறுவித வெளிச்சமும் இல்லாததால் கண்ணங்கரல் என்று பயங்கரமாக கருத்து கிடந்த அந்த இரவில், அடிமை கப்பலில் இருந்து பிடிக்கப்பட்டவர்கள் மட்டுமன்றி பெருவாரியான கொள்ளைக்காரர்களும் உறங்கிவிட்டதால், கடல் நீரில் துழாவி எழுந்த துடுப்புகளின் சரேல் சரேல் என்ற சத்தத்தையும், கடற்காற்றின் ஊ என்ற ஊதல் சத்தத்தையும் தவிர வேறு ஒளி எதுவுமே கேட்காத அந்த நள் இரவில், எகிப்து நாட்டின் கார்டாஃபி முனைக்கு செல்ல 15 நாட்கள் ஆகும் என்று தான் சொன்னதும் ஏதோ யோசித்துவிட்டு, தான் என்ன தடுத்தும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் கொள்ளை தலைவன் அறையை நோக்கி படைத்தலைவன் விடுவிடுவென்று நடக்கத் தொடங்கிய உடனேயே தீகளடைந்தான் கி பாலஸ். அந்த அறை விளக்கு அணைந்ததையும் முதலில் ஏற்பட்ட சப்தம் அடங்கிவிட்டதையும் கண்டதும் பெரும் கிளிக்கு உள்ளானார். டைபீரியஸிற்கு உதவியாக இருப்பவன் இருங்குவில் மட்டும்தான். மற்றவர்களுக்கு சோழர்களிடம் என்ன வெறுப்பும் விரோதமாக இருந்த போதிலும், தமிழகத்தில் யவன அரசு ஏற்பட சம்மதிக்க மாட்டார்கள் என்று அன்று வரை நம்பியிருந்த படைத்தலைவனுக்கு, சேரமானும் பாண்டியனும் கூட டைபீரியஸிற்கு எல்லா காரியங்களிலும் உடந்தைதான். சேரனே உங்களை பிடிக்க மேற்கு கடற்கரை துறைமுகத்தில் பறை அறிவித்திருக்கின்றான் என்பதை தான் உணர்த்தியதும், படைத்தலைவன் உணர்ச்சிகள் பெரும் கொந்தளிப்படைந்துவிட்டதையும், முகத்தில் அபாய சாயை படர தொடங்கிவிட்டதையும் கண்டதுமே, படைத்தலைவன் ஏதோ விபரீத வேலைகளில் இறங்கப் போகின்றான் என்று தீர்மானித்த ஹிப்பாலஸ், படைத்தலைவன் கொள்ளை தலைவன் அறையை நோக்கி செல்ல முயன்றதும் திகிலடைந்ததிலோ, அறை சம்பவங்களை தூரத்திலிருந்தே ஊகித்ததால் அவன் திகில் உச்ச ஸ்தாயிக்கு சென்றதிலோ வியப்பேதும் இல்லை அல்லவா? கொள்ளையர் மரக்கலங்கள் இருந்த சூழ்நிலையில் படைத்தலைவனுக்கு இருந்த உணர்ச்சி வேகத்தில் அவன் எதையும் செய்துவிடக்கூடும் என்று ஹிப்பாலஸ் நம்பியதிலும் தவறென இருக்கிறது? கொள்ளை தலைவன் அறைக்கு விடுவிடுவென்று படைத்தலைவன் செல்ல முயன்றதுமே ஆபத்தான மார்க்கத்தில் அவன் பிரவேகிக்கின்றான் என்று உணர்ந்த ஹிப்பாலஸ் அவனை தடுக்க முயன்றான். அது முடியாமற் போகவே, கொள்ளை தலைவன் அறைக்கு இந்த நள்ளிரவில் படைத்தலைவன் போய் என்ன செய்ய முடியும் என்று நினைக்க தொடங்கியவன் அதற்கு மேல் யோசிப்பதற்கும் ஒரு வினாடி பயந்தான். பிறகு கொள்ளை தலைவனை கொல்லவா போகின்றார் படைத்தலைவர், கொன்றுவிட்டால் மற்ற கொள்ளைக்காரர்கள் அவரை வெட்டி போட்டு விடுவார்களே என்றும் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு பெரும் வேதனையையும் அடைந்த ஹிப்பாலஸ், கொள்ளை தலைவன் அறையில் ஏதோ சத்தம் கேட்டு அடங்கி விளக்கம் அணைந்து விடுவே, சரி காரியம் முடிந்து விட்டது என்று முடிவுக்கு வந்தார். ஆனால் யார் காரியம் முடிந்து விட்டது? ஒருவேளை கொள்ளை தலைவன் விழித்திருந்து படைத்தலைவனை கொன்றிருந்தால் என்று யோசித்த ஹிப்பாலஸின் உணர்ச்சிகள் அவனையே சித்திரவதை செய்ய தொடங்கிவிட்டன. அவன் உணர்ச்சிகள் சலித்து தத்தளித்தது போலவே கொள்ளை தலைவன் அறை வாசலில் இருந்து தீப்பந்தமும் காற்றில் பெரிதும் சலனப்பட்டுக் கொண்டிருந்தது. மேலும் காத்து கொண்டிருப்பது உசிதமில்லை என்றும், கொள்ளை தலைவன் அறையில் நடந்தது என்னவென்பதை அறிய வேண்டும் என்றும் தீர்மானித்த ஹிப்பாலஸ் கப்பலின் முனைப்பகுதிகளை ஒருமுறை தன் கண்களால் ஆராய்ந்தார். கப்பலை காவல் புரிய நியமிக்கப்பட்ட 4-5 கொள்ளைக்காரர்களையும் சுக்கான் பிடிப்பவனையும் தவிர வேறு யாரும் விழித்துக் கொண்டிருக்கவில்லை என்பதையும், கீழே துடுப்பு தள்ளுபவர்களுக்கோ அவர்களை கசையால் அடித்து வேலை வாங்குபவனுக்கோ மரக்களத்தில் தளம் தெரியாததால் அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தாலும் மேல்தளத்தில் நடப்பதை அறிய முடியாது என்பதையும், தளத்தில் விழித்துக் கொண்டிருந்த கொள்ளைக்காரர் கூட மரக்களத்தின் முனைகளில் நின்று மதுவை அறிந்து விளையாடிக் கொண்டிருந்ததையும் கண்ட ஹிப்பாலஸ் கொள்ளை தலைவன் அறையை நோக்கி மிகுந்த எச்சரிக்கையோடு நடக்க துவங்கினார். அவன் 4 எடுத்து வைத்ததும் சற்று அதிர்ச்சி அடைந்து சற்றென்று நின்ற இடத்திலேயே ஒரு வினாடி நின்றது அன்றி, மறுவினாடி 2 பின்பக்கம் எடுத்து வைத்து கொள்ளை தலைவன் அறையை நோக்கினார். அறை கதவு மீண்டும் திறக்கப்பட்டு மிகுந்த எச்சரிக்கையோடு இளம்சொழியின் வெளியே தலை நீட்டியதை கொள்ளை தலைவன் அறையில் வெளிப்புற பந்தம் வீசிய வெளிச்சத்தின் மூலம் பார்த்த ஹிப்பாலஸ் பெரிதும் வியப்படைந்து நின்றது அல்லாமல், இளம்சொழியன் மறுபடியும் உள்ளே சென்று எதையோ எட்டி பார்த்துவிட்டு தலையையும் இருமுறை ஆட்டிவிட்டு மெல்ல தான் இருந்த இடத்தை நோக்கி வருவதை கண்டதும், பழைய இடத்துக்கு நகர்ந்து மரக்களத்தின் பக்க பலகையில் சாய்ந்து கடலின் அலைகள் இருக்கும் இடத்திற்கு திரும்பிக் கொண்டான். இளம்சொழியனும் பழையபடி வந்து அவனுக்கு பக்கத்தில் சாய்ந்து நின்றான். படைத்தலைவன் நிலையை கண்டு ஹிப்பாலஸ் ஆச்சரியப்பட்டு போனான். தன்னிடம் இருந்து கொள்ளை தலைவன் அறையை நோக்கி சென்ற இளம்சொழியன் வேறு, திரும்பி வந்த இளம்சொழியன் வேறு என்பதை உணர்ந்து கொள்ள யவனனான ஹிப்பாலஸிற்கு அதிக நேரம் பிடிக்காததால் அவன் பெரிதும் பிரமிப்புக்கு உள்ளானான். சென்ற இளம்சொழியன் கொந்தளிக்க உணர்ச்சிகளை உள்ளவன், என் இதயம் விடுத்துவிடும் என்று நாட்டை நினைத்து கதறியவன். திரும்பி வந்த இளம்சொழியனோ சாந்தமே உருவானவன். அவன் கட இதழ்களில் சிறிது புன்சிரிப்பு உருவெடுத்திருந்தது. தன் பக்கத்தில் அவன் மீண்டும் வந்து நின்றபோது அவன் மூச்சு மிக நிதானமாகவும் படபடப்பு இல்லாமலும் வந்து கொண்டிருந்ததை கண்ட ஹிப்பாலஸ் சிறிது வெறுப்பு கொண்டான். இத்தகைய ஒரு அலுவலை செய்திருக்கும் படைத்தலைவன் இத்தனை நிதானமாக எந்த குற்றத்தையும் தான் செய்யாதது போல நின்றிருந்ததை கண்ட ஹிப்பாலஸ் சொல்ல ஒண்ணா வியப்பும் ஓரளவு வெறுப்பும் அடைந்து,
பணி முடிந்து விட்டதல்லவா என்று வினவினான்.
இளம் சழியன் உடனே பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு, முடிந்து விட்டது
என்றுதான் சொல்ல வேண்டும் ஹிப்பாலஸ் என்று கூறினான்.
ஹிப்பாலஸ் குழப்பம் நிறைந்த விழிகளை இளம் சழியன் மீது திருப்பி விட்டு கேட்டான்.
படைத்தலைவரே, தங்களிடம் நான் எத்தனை வருடங்களாக இருக்கிறேன் என்று.
அந்த கேள்வியின் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாததால் ஹிப்பாலஸை ஏறெடுத்து நோக்கிய இளம் சழியன்,
ஏன் கேட்கிறாய் ஹிப்பாலஸ்? யவன நாட்டில் இருந்து வந்தது முதல் என்னிடத்தில் தான் பணிபுரிகின்றாய். வருஷங்கள் போல ஆயின என்றான்.
இத்தனை வருடங்கள் பழகியும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை நான்
என்று ஹிப்பாலஸ் வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னான்.
என்னை புரிந்து கொள்ளவில்லையா?
ஏதும் புரியாததால் வியப்போடு வினவினான் படைத்தலைவன். ஹிப்பாலஸ் மரக்களத்தின் பக்க பகுதியில் சாய்வதை விட்டு நன்றாக நிமிர்ந்து திரும்பி படைத்தலைவனையும் திரும்ப செய்து நேருக்கு நேர் அவனை ஒரு வினாடி நோக்கினார்.
என் லட்சிய சிலை இன்று உடைந்து விட்டது படைத்தலைவரே
என்று தழுதழுத்த குரலில் கூவினான்.
விளக்கமாக சொல்லி பாலஸ்
கட்டளையாக எழுந்தது இளம் சழியன் குரல். பதில் சொன்ன ஹிப்பாலஸின் குரலிலும் அன்றுவரை இளம் சழியன் கேட்டறியாத கடுமை இருந்தது.
விளக்கத்திற்கு ஏதமில்லை படைத்தலைவரே. என் படைத்தலைவர் லட்சிய வீரன் என்று மனப்பால் குடித்திருந்தேன். அத்தகைய வீரனிடம் பணிபுரிவதை கௌரவமாக கருதினேன். என் சகோதர யவனர்களிடமிருந்து அதற்காக பிரிந்தேன். அன்ன பறவை ஆபரணத்தோடு அந்த வீரன் யவன நாட்டு பேரழகியும் யவன அரச குலமங்கையுமான ஒருத்தியை தூக்கி வந்து புகாரின் மாளிகையில் படுக்க வைத்த அன்று இரவில் அந்த ஆபரணத்தை உடையவளுக்கு செலுத்த வேண்டிய கடமையின் நின்றும் பிழழ்ந்து அந்த வீரன் பக்கத்தில் நின்றதல்லாமல் யவனராஜ குடும்பத்திற்கு எதிராக ஒரு வாளையும் உருவினேன். ஏன், ஒரு லட்சிய வீரன் உருவம் என் இதயத்தில் குடிகொண்டிருந்தது
என்று சொன்னான் ஹிப்பாலஸ். அவன் சொல்வதன் பொருளை படைத்தலைவன் புரிந்து கொண்டான். ஆனாலும் எதற்காக அவற்றை சொல்கின்றான் என்பது அறிய முடியாததால்,
இப்பொழுது அந்த உருவத்திற்கு என்ன வந்து விட்டது என்று வினவினான்.
உருவம் விகாரப்பட்டு விட்டது. அதன் கைகள் ரத்தத்தில் தோய்ந்து விட்டன
என்று பதில் கூறினான் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸின் எண்ணங்கள் மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்கவே இளம் சுழையன் முகத்தில் விவரிக்க முடியாத பல உணர்ச்சிகள் மாறி மாறி எழுந்து மறைந்தன.
ஹிப்பாலஸ்
என்று அவன் அழைத்த போது அந்த குரலில் துன்பமும் பூராவாக பிரதிபலித்தது. ஒற்றை ஒளியில் கேட்டான் ஹிப்பாலஸ்,
நான் கொள்ளை தலைவனை கொலை செய்துவிட்டேன் என்று நினைக்கின்றாயா?
வியப்பும் வேதனையும் நிறைந்த குரலில் எழுந்தது இளம் சழியனின் அடுத்த கேள்வி.
வேற என்ன செய்தீர்கள் பிரபு? கொள்ளை தலைவன் அறைக்கு சென்றதற்கு வேறு காரணம் கூட இருக்கிறதா?
ஹிப்பாலஸின் பேச்சில் இகழ்ச்சி ஒலித்தது.
ஹிப்பாலஸ், இத்தனை நாள் பழகிய பிறகும் உன் படைத்தலைவனை நீ உணர்ந்த லட்சணம் இதுதானா?
படைத்தலைவன் பதிலில் துக்கம் துள்ளி விளையாடியது.
படைத்தலைவர்
என்று ஏதோ சொல்ல போன ஹிப்பாலஸை இடைமறித்த இளம்சழியன் வெறுப்பின் சாயை பூரணமாக துணித்து குரலில் கூறினார்.
உறக்கத்தில் இருந்து கொள்ளைக்கார தலைவனை குத்தி கொன்றுவிட்டார். ரத்தம் தோய்ந்த கைகளோடு ஏன் அதை விட குற்ற கரைபடிந்த மனத்தோடு திரும்பி வந்திருக்கிறார் என்று முடிவு செய்து விட்டாய்?
வேற எந்த முடிவுக்கு வர முடியும் படைத்தலைவரே? தமிழகத்தின் கதையை பற்றி நீங்கள் பட்ட வேதனை, உங்கள் முகத்தில் ஏற்பட்ட அந்த அபாய குறிகள், உங்கள் கண்களில் சில வேளைகளில் சூழும் மயக்கம், நீங்கள் கொள்ளை தலைவன் அறையை நோக்கி சென்ற வேகம், பிறகு கொள்ளை தலைவன் அறையில் விளக்கு அணைந்த சத்தம் கேட்டது, பிறகு சத்தம் அடங்கியது, இவற்றுக்கெல்லாம் காரணம்
கொலை என்பது உன் முடிவு. நேர்முகமான போரில் தவிர வேறு எந்த சமயத்திலும் கத்தியை உருவாதவன் என்று தமிழகம் முழுவதும் பெயர் வாங்கிய இளம் சொழியனை இரவில், அதுவும் உறங்கும் ஒருவனை கொல்லும் கேவலமான மனிதனாக்கி விட்டாய். முதுகில் அம்புப்பட்டு திரும்பி வந்தால் பிள்ளையாக இருந்தாலும் வீட்டு கதவு அடைக்கும் பெண்மணிகள் உரையும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர் உறங்கும் அப்பாவியை கொல்லக்கூடும் என்ற நினைப்புக்கு பரிசு கொடுக்கலாம். அதுவும் உன் படை தலைவனை அத்தனை இதயமற்றவனாக, பண்பற்றவனாக, கொடியவனாக, கேவலமான ஒரு மனிதனாக நினைத்தாயே ஹிப்பாலஸ், அதற்கு உனக்கு எதையும் கொடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டே போன இளம் சொழியின் உணர்ச்சி பெருக்கால் ஒரு வினாடி பேச்சை நிறுத்திவிட்டு சாந்தத்தை வரவழைத்துக் கொண்டு திடமான குரலில் சொன்னான். என் மேல் தவறையில்லை ஹிப்பாலஸ். நாம் இருக்கும் நிற்கதியான நிலையில் நாட்டை விட்டு நடுந்தோறும் வந்து நடுக்கடலில் திண்டாடும் இந்த அபாய நேரத்தில் கார்டாவி முனை வந்ததும் நாம் அடிமைகளாக விற்கப்படலாம் என்று எண்ணம் நிரம்பி உள்ள சூழ்நிலையில் யாவரும் எதையும் செய்யலாம். ஆனால் நான் செய்ய மாட்டேன் ஹிப்பாலஸ். அத்தகைய ஈன வழியில் தப்புவதை விட வாழ்நாள் முழுவதும் யவன நாட்டில் அடிமையாக காலம் கழிப்பி உன் இதயத்தில் இருப்பதாக சொல்லும் லட்சிய சிலை மாண்டு போகலாம், தூக்கி எறியப்படலாம், ஆனால் அழியாது. கரை பிடிந்த கையில் வாழேந்தி நான் தமிழகத்திற்காக கூட போரிட இஷ்டப்படவில்லை. ஆகவே கவலைப்படாதே, கொலை எதுவும் நடக்கவில்லை. தவிர கொலை செய்வது முட்டாள்தனம் ஹிப்பாலஸ். கொள்ளை தலைவனை கொலை செய்தால் ஒவ்வொரு தலைவன் தலைவனாவான். தவிர மற்ற கொள்ளைக்காரர்கள் தலைவன் கொலைக்கு பழியும் வாங்குவார்கள். கொலை அல்ல என் வழி, அது இருங்கோவேலின் வழி, இளம் சழியன் வழி அல்ல.
இளம் சழியின் கூறிய உறுதியான சொற்களால் மீண்டும் மனசாந்தி அடைந்த ஹிப்பாலஸ்,
அப்படியானால் அந்த அறையில் விளக்கு அணைந்தது, அங்கு ஏற்பட்ட சத்தம்
என்று இழுத்தான். போக போக நீயே தெரிந்து கொள்வாய், வா போய் அடிமைகளோடு அடிமைகளாக படுப்போம் என்று கூறிவிட்டு தலைகளில் அகப்பட்டு உறங்கி கிடந்த அடிமைகள் இருந்த இடத்திற்கு சென்று படுத்தான் இளம் சழியர். அவன் பக்கத்தில் மல்லாந்து படுத்த ஹிப்பாலஸிற்கு தூக்கம் வரவில்லை.
கொள்ளை தலைவன் அறையில் கொலை நடக்கவில்லை என்றால் என்ன நடந்தது
என்று மீண்டும் மீண்டும் தன்னை தானே கேட்டுக்கொண்டு விடையேதும் கிடைக்காததால் மனத்தை பலவிதமாக புரட்டி கொண்டான்.
என்ன புரட்டி கொண்டு விடை கிடைக்கவில்லை. அன்றும் கிடைக்கவில்லை, மறுநாளும் கிடைக்கவில்லை, அதற்கு பிறகு பல நாட்களும் கிடைக்கவில்லை. ஆனால் மறுநாள் முதல் கொள்ளைக்காரர் மரக்களத்தில் பல விசித்திர சம்பவங்கள் ஏற்பட தொடங்கின. ஒவ்வொரு நாளும் இளம் சொழிய நிலைமை பல வழிகளிலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போயிற்று. கொள்ளைக்காரர் தலைவன் அடிக்கடி இளம் சொழியனை தனது அறைக்கு கூப்பிட்டு அனுப்பினார். பல சமயங்களில் கொள்ளை தலைவன் அறையிலேயே இளம் சொழியனுக்கு உணவு பரிமாறப்பட்டது. மாலை வேளைகளில் மஞ்சள் வெயில் வீசும் சமயத்தில் கொள்ளை தலைவனும் இளம் சொழியனும் ஒன்றாக மரக்களத்தின் முனைப்பில் நின்று நீண்ட நேரம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். சில சமயங்களில் இருவரும் தலைவன் அறையில் சதுரங்கம் ஆடுவார்கள். அடுத்த 10 நாட்களில் இளம் சொழியனுக்கும் கொள்ளை தலைவனுக்கும் நட்பு வளர்ந்து கொண்டே போவதை ஹிப்பாலஸ் மட்டுமல்ல கொள்ளைக்காரர்களும் கண்டு காரணம் புரியாமல் விழித்தார்கள். ஆனால் தலைவன் ஆணைக்கும் கொடுமைக்கும் அஞ்சி இளம் சொழியனை தலைவனைப் போலவே பாராட்ட ஆரம்பித்தார்கள். கொள்ளைக்காரர் தலைவனிடமிருந்து அந்த 10 நாட்களில் மரக்கலம் ஓட்டும் கலை நுட்பங்கள் பலவற்றையும் இளம் சொழியன் அறிந்து கொண்டார். பாய்களை விரிப்பது, திரும்ப கட்டுவது, சுக்கான் பிடிப்பது, திசையறிந்து மரக்கலத்தை திருப்புவது முதலிய பல அலுவல்களை செய்ய இளம் சொழியனையே ஏவிய கொள்ளை தலைவன் தரைப்படை தலைவனுக்கு மரக்கல கலையையும் நன்றாக ஓதுவித்தார். இப்படி மெல்ல மெல்ல பயிற்சி அடைந்த இளம் சொழியன் நாள் செல்ல செல்ல ஹிப்பாலஸோடு பேசுவதையும் நிறுத்தி கொண்டார். இளம் சொழியன் விபரீத போக்கை கவனித்த ஹிப்பாலஸ் சொல்ல ஒன்னா எரிச்சலும் குழப்பமும் கொண்டு,
இதென்ன விசித்திரம்? படைத்தலைவருக்கு கொள்ளை தலைவனுக்கும் திடீரென்று இந்த நட்பு எப்படி ஏற்பட்டது? ஏன் ஏற்பட்டது என்று பலமுறை தன்னை தானே கேட்டுக்கொண்டார்.
விடை ஏதும் கிடைக்கவில்லை. ஆனால் தான் சொன்ன 15 நாட்கள் சென்றும் கொள்ளை மரக்கலம் மட்டும் கார்டாஃபி வளைகுடாவின் அருகில் கூட வராததை கண்ட ஹிப்பாலஸின் மனத்தில் பெரும் சந்தேகம் உதயமாக தொடங்கியது. அந்த சந்தேகம் அவனுக்கு மட்டுமல்ல, கொள்ளை கப்பலில் இருந்த மற்ற கொள்ளைக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஏற்பட்டதால் கொள்ளை தலைவன் உறங்கிய பின்னர் ஒரு நாள் இரவில் கொள்ளை தலைவர்கள் ரகசியமாக கூடி ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். பிறகு கப்பல் ஓட்டத்தை கவனித்தார்கள். கவனித்ததும் பெரும் திகிலும் கோபமும் கொண்டார்கள். கப்பல் கார்டாஃபி முனைக்காக செல்லவில்லை, வேறு திசையில் ஓடிக்கொண்டிருந்தது. கப்பலின் முகப்புக்கு நேரே வானத்தில் துருவ நட்சத்திரம் பெரிதாக சுடர்விட்டு கொண்டிருந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.